தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, மாதத்தின் இந்த நிறைவான நாளில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பாடல்களை பாடி மகிழ்ந்தோம். உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். எங்கள் உணர்வுகளில் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறபடியினால் எங்கள் பிழைப்புக்கு தேவையான மன்னாவை நீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We have read just now the passage which we are going to meditate on this day. இந்த நாளிலே பிரியமானவர்களே, ஹீலிங் அண்ட் ஹோல்னஸ் என்பதை குறித்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். சுகமும் முழுமையும். ஒருவேளை சுகம் என்கிற வார்த்தை என்று கேட்கும் பொழுதே பல நேரங்களிலே நாம் நினைப்போம், ஏன் அந்த சுகம் எனக்கு இல்லை, அல்லது அந்த சுகத்தை நான் அடைந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பல பலவீனப்பட்ட நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. Whenever we feel some sick, when we hear the word healing or healthy, நம்மை அறியாமலே நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே நம்மை சுகப்படுத்துவதற்காக. The main reason for Jesus to come to the world is to heal the people. எல்லா விதமான ஒரு முழுமையான சுகத்தை கொடுக்க ஆண்டவர் வந்தார். ஹீலிங் மீன்ஸ் மேக்கிங் ஹோல் என்று சொல்லுகிறார்கள். சுகம் என்பதே அது பரிபூரணத்தையும் ஒரு முழுமையையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹீலிங் என்கிற வார்த்தையை குறித்து டிக்ஷனரி விதமாக சொல்லுகிறது, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் நல்ல நிலையில் இருந்து சில காலங்களில் நிலைகள் மாறி போன பிறகு சுகம் என்பது நாம் கடந்து வந்த நிறைவான நிலைக்கு திரும்பவும் நம்மை அழைத்து வருவது. இட்ஸ் அ ப்ராசஸ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக சுகமாக இருக்கிறோம், பலவீனம் வந்து விடுகிறது, திரும்ப நம்ம சுகமுள்ள நாட்களை திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். When we are, when we feel sick, we always think about the days how we were. நாம் எப்படி இருந்தோம், அந்த சுகமான சரீரம், சுகமான மனநிலை, அந்த சுகமான நம்முடைய மனசாட்சி, அந்த சுகமான தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதித்த நிலை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல வியாதி வந்து விடுகிறது. அது என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய முழு வாழ்க்கையையும் அது திரும்பவும் நம்மை என்ன செய்து விடுகிறது சொன்னால், பின்னோக்கி தள்ளிவிடுகிறது. The restoration from unbalanced or damaged என்று சொல்கிறார்கள். எதில் இருந்து ஒரு சுகம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நிலையில்லாத நிலையிலிருந்து, when there is unbalanced, இதுதான் என்று சொல்லி யூகம் செய்ய முடியாத ஒரு நிலை. ஒருவேளை ஹீலிங் என்று சொல்லும் போதே இட்ஸ் another word for, it's like a repair. அது இட் இன்வால்ஸ் ரிப்பேர், அது சீரமைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை இந்த வேத வசனத்தின் அடிச்சுவடுகளில் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை சீரமைத்தார். பைபிள் சேஸ் தட் த லார்ட் ரெஸ்டோர்ட் இஸ் ஃபார்ச்சூன். ஆண்டவர் யோபுவினுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றினார் என்று தமிழ் வேதாகமம் சொல்கிறது. Someone can read Job chapter 42 verse 10. பிரியமானவர்களே, இந்த சிறையிருப்பின் மாற்றம் தான் ஹீலிங், அதுதான் உண்மையான ஒரு சுகம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஒரு சின்ன வியாதி வந்தது, அந்த வியாதிக்கு ரெண்டு மருத்துவம் எடுத்தேன், உடனே எனக்கு வியாதி போய்விட்டது, நான் சுகம் அடைந்தேன். தீஸ் ஆல் த டெம்பரவரி ரெஸ்டோரேஷன். ஆனால் யோபு சொல்லுகிற வாழ்க்கையில எப்படிப்பட்ட ரெஸ்டோரேஷன், மாற்றம் என்று சொன்னால், நல்ல உயர்ந்த நிலையில் இருந்த யோபு தன் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்ப திரும்பவும் எல்லாவற்றையும் பரிபூரணமாக பெற்றுக்கொண்டான். Once upon a time he had everything and almost he lost everything, again he got everything in double fold. ரெண்டு மடங்காக அவன் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு காரியம் நடைபெற்றது. The thing is God involved in his life. தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இணைந்தார். அவனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறினது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபு பக்தன் இதை எப்படி கணக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், இது ஒரு சாதாரணமான ஒரு ஹீலிங், ஒரு விடுதலை அல்லது மாற்றம் என்று அவர் சொல்லவில்லை. யோபு தன் வாழ்க்கையை ரெண்டு பங்காக பார்க்கிறார். முதல் நிலையை யோபு எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், சமன் கண்டி ஜோப் சாப்டர் 1 verse 9, 10, 11, யோபு எப்படி பார்க்கிறார், தன் வாழ்க்கையில பிசாசானவன் வந்து அவனை சோதித்து அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அழிப்பதற்கு முன் என்ற ஒரு நிலையை சொல்லுகிறார். வாசியுங்கள். பிரியமானவர்களே, அங்கே தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அங்கே பிசாசானவன் சொல்லுகிறான், நீர் அவனுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறீர், அதிகமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஒரு பாதுகாப்பு வலயத்தையும் போட்டு நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறார். சோதிக்க அனுமதித்த பிறகு யோபுவின் வாழ்க்கையில் இரட்டத்தனையான நன்மை வரும்போது யோபு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜோப் சாப்டர் 19 verse 25 to 27, சமன் கண்டி ஜோப் 19 verse 25 to 27, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இப்ப பாத்தீங்கன்னா யோபு சொல்லுகிற வாழ்க்கை, ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலைக்குள்ளாக நான் மாற்றம் அடைவேன் என்று சொல்லுகிறார். That is going to be the ultimate or the final healing of humanity. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அற்பமான ஒரு கொஞ்ச கால மாற்றம் அல்ல தேவன் நமக்கு தருகின்ற ஹீலிங். And how he makes into whole, it is going to be an eternal. அது ஒரு நித்திய விடுதலை என்று சொல்லி யோபு பக்தன் தன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் நாம் விடுதலையை அனுபவிக்கும் பொழுது நாம் அதிகமாய் மகிழ்கிறோம். ஆனால் தூரத்தில் உள்ள அல்லது நித்திய ராஜ்யத்தில் சேர வேண்டிய அந்த முழு விடுதலை, the complete healing, தேவன் தரப்போகிறதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறோம். Many are unaware about the final healing. ஆனா யோபு சொல்றாரு, அந்த கடைசி ஹீலிங், அந்த நிறைவான விடுதலையை நான் பெறுவேன் என்கிற நம்பிக்கை அவரிடத்தில் வந்தது. எனவேதான் அவர் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் என் மீட்பரை காணும். My eyes will see, என் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு உன்னதமான ஹீலிங், அந்த விடுதலையை தான், சுகத்தை தான் தேவன் கொடுப்பதற்காக அவர் நம்மை தேடி வந்தார். அதை நாம பார்க்கும்போது ஜான் சாப்டர் 10 verse 10 இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 10th chapter 10th verse சொல்லுது. வாசியுங்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு வந்த நோக்கம் என்ன? I have come to make you whole. நம்மை முழுமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய அதை ஆதாரமாக வைத்துதான் பவுலடிய கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது First Corinthians chapter 15 verse 51 says, முதல் நூற்றாண்டு வாழ்ந்த கொரிந்து திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துகிறார். கடைசி எக்காலம் துணிக்கும், அழிவுள்ளது எல்லாம் அழியாமல் எழுந்திருக்கும். Because the healer is with us, சுகப்படுத்துகிறவர் உண்டு. அவர் என்ன செய்ய போகிறார்? அழிவுள்ளதை எல்லாவற்றையும் அழியாமையாக மாற்றப் போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பு தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உன்னதமான கிருபையை தான் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். இதன்படி நம்ம பார்க்கும் போது நாம் எப்படி இந்த சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம்? நம்ம ஒரு வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியில பார்க்கும் போது அங்கே ஒரு மனிதன் 38 வருட வியாதியஸ்தனாக இருக்கிறான். பல இரவுகள் கடந்தது, பல பகல்கள் கடந்தது, என்றைக்காவது ஒரு நாள் சுகம் கிடைக்குமா என்று சொல்லி அவன் காத்து கிடக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது சம்பவம் நாம் இது வேத வசனத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், everyone needs healing. உலகத்தில் வாழும் எல்லா மனிதனுக்கும் ஒரு ஹீலிங் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், I am physically okay, but we have to understand the reality. ஒருவேளை சரீர பிரகாரமாக சுகமுள்ளவர்கள் இருக்கிறார், வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், சுகமுள்ளவர்கள் இருக்கிறார்கள், எக்கனாமிக்கலி பொருளாதாரத்திலே வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பாவர்ட்டி என்று சொல்லுகிறோம். அதிலே இன்னொரு பக்கம் அதிலே செல்வந்தர்களும் உண்டு. அது மாத்திரமல்ல, சைக்காலஜிக்கல் சிக்னஸ், எப்ப பார்த்தாலும் தாழ்வு நிலை, டிப்ரெஷன், எந்த ஒரு சின்ன காரியம் செய்தாலும் சோர்ந்து போகிற மக்கள் உண்டு. ஒருவேளை பிசிக்கலி தே ஆர் ஓகே, ஆனால் தே ஆர் ஸ்டில் சிக். இன்னும் பார்க்க போனா ஸ்பிரிச்சுவலி சிக்னஸ், ஆவிக்குரிய தன்மையில தேவ சமூகத்தில் நிற்க முடியாது, தேவனோடு கூட பேச முடியாத சிக்னஸ், that is called spiritual sickness. அது பாவத்தினால் உண்டான ஒரு சிக்னஸ். முதலாவது நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், everyone needs healing. என் ஏதாவது ஒரு வாழ்க்கை பக்கத்தில் ஒரு ஹீலிங் அவசியமாயிருக்கிறது. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், everyone has some wound in them. சில மாறாத காயங்கள் நம்முடைய மனதில் இருக்குது, அதுவே ஒரு வியாதி. Only Jesus can heal the sickness. இந்த இடத்துல பார்க்கும்போது 38 வருடமாக இந்த மனிதன் என்ன செய்கிறான், அந்த குளத்தருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நீண்ட காலம் அவனுக்கு நன்றாக தெரியும், என்னிடத்தில் என்ன செய்ய முடியாது, என்னால என் வியாதிக்கு சுகம் கிடைக்காது, அல்லது சுகம் அடைவதற்குரிய சாக்கியம் இல்லை, குளம் கலங்கும், ஆனால் நான் போவதற்கு முன்பாக இன்னொருவன் ஓடி போகிறான். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் கூட நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் உயருகிறார்கள், எல்லாரும் சுகமாக இருக்கிறார்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில பலவீனம்? பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் நமக்கு ஒரு அக்கறை வேண்டும், ஒரு கவனம் வேண்டும். என்னிடத்தில் ஒரு பலவீனம் இருக்குது என்று சொன்னால் அதை நான் அறிய வேண்டும். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்க வேண்டிய இந்த எல்லா காரணம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். பை பர்த் my mother conceived me in sin என்று சொல்லுகிறார். பாவத்திலே நான் பிறந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எனவே பாவம் என்பது அது எனக்குள்ளாக இருந்ததினால் அது எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அது என்னை கறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இரண்டாவது காரியம் நம்ம இந்த 38 வருட வியாதியஸ்தன் வாழ்க்கையில பார்க்கும் போது, இயேசுவானவர் அவனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, 38 வருடமாய் அந்த மனிதன் அங்கே கிடக்கிறான், படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். இயேசுவினுடைய பார்வையில் அவன் பட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, many time God selects the one is invalid. ஆண்டவர் பல நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்த மனிதனை தேடி வருகிறார். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடம் எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு கற்பனை காவியம் ஒருவர் எழுதுகிறார். நம்ம ஊரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பெட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்கன்னா, அந்த வீதிகளில் எல்லாம் என்ன செய்திருப்பாங்க, அங்கங்க ஒரு சின்ன சின்ன துண்டை விரிச்சு ஒரு கூட்டம் படுத்திருப்பார்கள். டாக்டர் அந்த வழியாக போவார், மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறவர்கள் எல்லாம் அந்த பக்கம் போவாங்க வருவாங்க, யாரும் அவளை கொடுத்து கவனிக்கவே மாட்டார்கள். இந்த குளத்தினுடைய கரை முழுவதும் பல வருட வியாதியஸ்தர்கள் கிடப்பார்களாம். மேபி
யாருமே அவங்களுக்கு இல்லைனாலும் சரி அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. மெடிக்கல் டாக்டர் வந்து கை விட்டுட்டு அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு விடுவார்களாம். அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதனை தேவன் கண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, the right person to heal any sickness now and future. இப்போதும் சரி எதிர்காலத்துக்கும் சரி இயேசு ஒருவர் வருகிறார். ஆனால் நம் மனிதன் என்ன செய்கிறான்? அதை அறியவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக பார்க்கிறோம். ஆதியாகமம் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் அங்கே ஆதியாகமம் 20 அதிகாரம் 17-18 வசனத்தில் பார்க்கும்போது, ஹீலிங் பிலாங்ஸ் டு காட், ஆண்டவர் தான் நிரந்தரமான சுகத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வல்லமையை பெற்றிருந்தார் என்று சொல்லி மத்தேயு 8:16 வசனம் சொல்லியது. ஜீசஸ் வாஸ் ஹேட் அ பவர் டு ஹீல். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். மத்தேயு 10:16, நீங்க போய் எல்லாரையும் சுகப்படுத்துங்கள் என்று சொல்லி. இப்ப இயேசுவானவர் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார். இந்த மனிதனை இயேசு பார்க்க, ஜீசஸ் பிக்ஸ் த ஒன் ப்ராபபிலி த வர்ஸ்ட் ஆஃப் வர்ஸ்ட். அங்கே இருந்ததிலேயே மிக மிக, அதாவது எல்லா நிலையிலும் கடைசி நிலையில் உள்ள மனிதன். இயேசுவானவர் அவனுக்கு ஏன் அற்புதம் செய்தார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவனை தேடி வருகிறார். அவன் நினைக்கிறான், எனக்கு யாருமே இல்லை, என்னை சுகப்படுத்த ஒருவருமே இல்லை. There is no one to heal me. When we feel in that way, God is there to heal us. ஆண்டவர் நம்மை தேடி வந்து சுகப்படுத்துகிறார். But many times we think that நாமே நம்மை சுகப்படுத்திக் கொள்ள நாம் விரும்புகிறோம். ஆனால் கடவுளுடைய படைப்பில் ஹியூமன் பாடி ஆஸ் அ நேச்சுரல் மெக்கானிசம் டு ஹீல் சர்டன் திங்ஸ், நம்முடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் அடையும். ஆனால் சில வியாதிகள் சுகமில்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் அவனை கண்டார். பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் வில்லிங் டு ஹீல். மேத்யூ சாப்டர் 8:2-3 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சுகம் கொடுப்பதற்கு அவர் ஹி வாஸ் ஆல்வேஸ் வில்லிங். நாளைக்கு வந்து சுகம் கொடுப்பேன் அல்லது அடுத்த மாதம் சுகம் கொடுப்பேன் என்று அல்ல. அது மாத்திரமல்ல, அங்கே உதவி செய்ய யாருமே இல்லை என்கிற நிலையில் இயேசுவானவர் தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்தினார். ஜீசஸ் ஷோட் இஸ் கம்பாஷன், அவருடைய மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த மனிதனத்தில் எத்தனை பேர் பேசினாங்கன்னு தெரியவில்லை. ஒருவேளை சமுதாயம் எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு சென்றிருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்கிற நிலை. ஆனால் அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சுகமடைய வேண்டுமா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பான வார்த்தை என்னவென்று சொன்னால், அவனிடத்தில் கேட்கிறார், சுகமடைய வேண்டுமா? அவன் காரணம் சொல்ல ஆரம்பித்து விட்டான். என்னை கூட்டு போய் விட யாரும் இல்லை, குளம் கலங்குகிறது, அந்த குளத்துல சுகம் இருக்கிறது, ஆனால் எனக்கு போக யாருமே இல்லை. இயேசுவானவர் ஒரே ஒரு வார்த்தை அவனிடத்தில் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். டேக் யுவர் பெட் அண்ட் வாக், அவ்வளவுதான். அவனுடைய கையில் இருக்கிற எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவன் அதுக்கப்புறம் இயேசு கிட்ட அவன் குறையை கேட்கவில்லை. அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன செய்ததான்? முதலாவது அவனுக்குள் சுகத்தை கொண்டு வந்ததாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இட்ஸ் எ கிரேட் ப்ராமிஸ் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். இன்ன நமக்கு தேவன் தந்திருக்கிற விலையேற பெற்ற வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால், அவரே நம்மோடு இருக்கிறார். த கிரேட்டஸ்ட் ஹீலர் இஸ் வித் அஸ். உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இந்த சுகத்தை நாம் எப்படி பெறுகிறோம்? இந்த மனிதன் இயேசு அவனை தேடி வந்தார், அவனோடு கூட பேசினார், அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரெண்டு காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதல், நமக்கு எப்படி சுகம் வருகிறது என்று சொன்னால், ரிப்பன்டன்ஸ் ஹீல்ஸ் மென்டல் இல்னஸ். மனதில் இருக்கிற காயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது நாம் சுகமடைகிறோம். நமக்கெல்லாம் கெட்ட குமாரனுடைய கதை நன்றாக தெரியும். We all know about the prodigal son. அவன் ஒரு நாள் என்ன நினைத்தான் தெரியுமா? அவன் தன்னுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப கீழான நிலைக்கு போன போது அவன் நினைக்கிறான், நான் என்ன செய்வேன், என் தகப்பிடத்தில் போய், தகப்பனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுவேன், நான் அறிக்கை செய்வேன் என்று சொல்லி திரும்பி போனான். அன்று அவனுக்கு ஒரு சுகம் கிடைத்தது. எப்படிப்பட்ட சுகம் தெரியுமா? அவன் எப்படி தகப்பனுடைய மகனாக முன்னிலையில் இருந்தானோ அதே நிலைக்கு திரும்பவும் கொண்டு வரப்பட்டான். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யாத பொழுதெல்லாம் நம்முடைய மனசாட்சியே நம்மை குத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு நிரந்தரமான சுகம் வேண்டும் என்று சொன்னால், அது எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது. அதே போல நம்ம சகேயுவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். சகேயு சொல்லுகிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் எதையாகிலும் மற்ற இடத்துல எப்படி பெற்றிருந்தால் என்ன செய்கிறேன், நாலத்தனையா கொடுக்கிறேன், மற்றதெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுகிறேன். அவன் அறிக்கை செய்தான், இன்று அன்றைக்கு அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். அவன் மனதில் இருந்த காயங்கள், கிறிஸ்துவுக்கு பிரியமான அநேக கிறிஸ்தவருடைய மனதில் காயங்கள் இருக்கிறது, அந்த மனசாட்சி அவரை குத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மனசாட்சியில இருந்து நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால், the healing comes when we stand in the presence of God and repent. எப்போது நாம் ஆண்டவர் சமூகத்திலே அதை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டுவிடுகிறோமோ, நம்ம மனதார கேட்கும் போது we get the first healing. ரெண்டாவது ஒரே ஒரு ஹீலிங் நமக்கு தேவை, அது என்ன கேட்டீங்கன்னா, prayer heals the spiritual healness. இன்னைக்கு ஆவிக்குரிய வியாதிக்கு எந்த மருத்துவமனையிலும் சுகம் இல்லை, only prayer. prayer என்ன செய்கிறது பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வியாதி வருகிறது, spiritual healness வந்தவுடன் முதலாவது அவன் தேவனை விட்டு தூரம் போகிறான், தேவ ஜனங்களை விட்டு தூரமாய் போய்விடுகிறான், தேவ ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறான். ஜெபம் என்ன செய்கிறது, திரும்பவும் தேவனுக்கு அருகில் கொண்டு வருகிறது, தேவ ஜனங்களுக்கு அருகில் கொண்டு வருகிறது, மற்றவர்களோடு கூட மிக நெருக்கமான உறவை கொண்டு வருகிறது. அப்ப ஜெபம் செய்கிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான விடுதலையை பெற்றுக் கொள்கிறான். The one who prays gets a real healing in his spiritual life. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, physical healing we know, நமக்கு நன்றாக தெரியும், ஒரு சரீர பலவீனத்தை தேவன் சுகப்படுத்துகிறார். தேவன் பயன் நமக்கு சுகம் கொடுக்க விரும்புகிற ரெண்டு காரியம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன், நம்முடைய மனசாட்சியில் தேவன் ஒரு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், ரெண்டாவது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் இல்னஸ், நம்முடைய பாவமான அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில இருந்து ஒரு சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் தருகிற உன்னதமான ஹீலிங் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது இந்த வாழ்க்கையோடு கூட நின்று விடாமல் நித்தியத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற நிரந்தரமான the final healing என்று சொல்வார்கள், அந்த சுகத்தை தேவன் தருகிறார். மாத்திரமல்ல, வாழும் காலத்தில் நம்முடைய மனசாட்சியில் ஏற்படுகிற கலக்கங்களை அவர் என்ன செய்கிறார், மாற்றி அமைக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பாவமான வாழ்க்கையில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சிக்னஸை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அதை அறிக்கை செய்யும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நிரந்தரமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நாமும் தேவன் தருகிற நித்திய நிரந்தரமான சுகத்தை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.